அதுக்கு அடுத்தது த்விதீய பாதம். வாங் மனசு தர்சனா சப்தாச்சா, இது வாகதிகரணம் மனது. இப்ப ஞானியோ அஞ்ஞானியோ இந்த சரீரம் வந்ததுன்னா சரீரம் கீழே விழுந்துடுறது, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் விழுந்துடுறது. எப்ப பிராரப்த கர்மா முடிஞ்சது. இந்த சரீரமானது எந்த பிராரப்த கர்மாவனால உண்டாச்சோ அந்த பிராரப்த கர்மாக்கள் முடிச்சதுமே அது தானா விழுந்து போறது. அரிசி மூட்டை வாங்கினேள், கொஞ்சம் கொஞ்சமா அரிசி ஒவ்வொரு நாள செலவு பண்ணிட்டே இருக்கேள், கடைசியில் எல்லாமும் ஆயிடுச்சுன்னு வச்சுங்கள, அப்ப இந்த கோணி என்ன பண்றது, தூக்கி போட்டுறடம். ஏன்னா புது மூட்டை இன்னொரு கோணியோட வந்திருக்கு, அப்ப இந்த கோணியை அப்படியே பத்திரமா வச்சுக்கிறா, இத தூக்கி போட்டுற. அதே மாதிரியே இந்த சரீரம் எந்த பிராரப்த கர்மாவனால உண்டாச்சோ அந்த பிராரப்த கர்மா முடிஞ்சதுமே இந்த சரீரம் அவ்வளவுதான். அடுத்ததாக இருக்கும் பொழுது அடுத்த சரீரத்தை அனுபவிச்சிருக்க. இது ஞானியா இருந்தாலும் கர்மா முடிஞ்சதுமே சரீரம் போச்சு, அஜ்ஞானியா இருந்தாலும் கர்மா முடிஞ்சதுமே சரீரம் போச்சு. ஆனா அஜ்ஞானியா இருக்கிறவனுக்கு இன்னொரு கர்மா இருக்கு, அதனால வேற சரீரம் வந்து. ஞானியா இருக்கிறவனுக்கு ஒரு கர்மாவும் நிச்சயம் இல்ல, வரக்கூடியது, ஆகையால் இன்னொரு சரீரம் இல்ல. அவ்வளவுதானே பார்த்தோம். இப்ப பார்த்ததுன்னா இருக்கிற கர்மாவெல்லாம் பிராரப்த கர்மா எல்லாம் அது முடிச்சுத்தான் போகும். ஞானிக்கும் முடியறது, அஜ்ஞானிக்கும் முடியறது. ஞானிக்கும் முடிஞ்சதுமே சரீரம் கீழே வருது, அஜ்ஞானிக்கும் முடிஞ்சதுமே சரீரம் கீழே வருது. ஆனால் ஞானிக்கு இன்னொரு சரீரம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவன் எல்லா கர்மாயும் எரிச்சுட்டான். அஜ்ஞானிக்கு கட்டுக்கட்டா இருக்கு, அதனால நிறைய சரீரம் வரப்போறது. இது வரைக்கும் சொல்லியாச்சு. இப்ப என்ன சொல்ல போறேன், ரெண்டு பேருக்கு சரீரம் கீழே விடுதல்ல, அந்த விழற ப்ராசஸ் எப்படி சார், நின்றுண்டே இருந்து புத்தன் கீழே விழுந்துருவானா இல்ல அவனுக்கு முன்னாலேயே தெரியுமா இப்படி போவோம் நினைச்சுட்டு ஆரம்பிக்கிறாளா? என்ன காசிக்கு போகணும்னா ட்ரெயின்ல போறேள், இன்னும் வேகமா போகணும்னா பிளேன்ல போறேள், அப்படி இல்ல நமக்கு விரதமா இருக்கு அப்படின்னா நடந்து போறேள், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் பழைய நாள்ல காசி யாத்திரை. காசி யாத்திரை பொண்ணை கொடுக்கறது இல்லை, அந்த யாத்திரை இல்ல, அது பேருக்கு யாத்திரை. சாதாரணமாக ஆத்துல விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போவா, போய் விஸ்வேஸ்வர தரிசனம் பண்ணிட்டு வருவா. அப்படி ஒரு செயல்னு சொன்னா அதுல பலவிதம் இருக்கலாமே. அதே மாதிரி இந்த சரீரம் கீழே விழறதுன்னு சொன்னா அது எப்படி விழறது, அது ஞானிக்கு வேற மாதிரி அஜ்ஞானிக்கு வேற மாதிரியா இல்ல எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான், அந்த ஒரே மாதிரினா அந்த மாதிரி எந்த மாதிரி அது சொல்லுங்க. இவைகளை சந்தேகம் வந்தால் இதெல்லாம் சொல்லணுமோன்னா அச்சாந்தியமா காலம் வரை எழுந்துட்டு இப்படிப்பட்டதான விவகாரங்கள்லாம் யோசனை பண்றதாங்க, ஸ்நானம் பண்ணி ஜபம் பண்ணிட்டு வந்திருக்கோம், மரணத்தை பத்தி பேசுறதெல்லாம் கேட்கப்படாது. ஏன்னா இதுவும் நடக்கக்கூடியதான ஒரு சின்ன, அதை எப்படி நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும், அப்படியாவது வைராக்கியம் வரட்டும் நமக்கு அப்படிங்கிறதுக்கா. இப்ப சொல்ற பாருங்க, இப்ப ஞானம் வந்த பிறகும் உயிரோட இருக்கான்னு சொன்னா அவனுக்கு ஜீவன் முக்தம். அவைகள்லாம் பின்னால யோஜனை பண்ணினர். ஜீவன் சொன்னா ஜீவஹா இல்ல
முடியுமா,
அதான் சொல்றேன். இது என்ன சொன்னா சில பேர் முழுமையாக சாஸ்திரத்தை அறிந்து கொள்ளாமலும் அல்லது பிடிவாதத்திலும் பேசக்கூடியதான வார்த்தைகள். ஏன்னா ஜீவன் சொன்னா அஜ்ஞானின்னே தீர்மானம் பண்ணிட்டு, ஜீவன் சொன்னா ஞானம் வராதவன் அவனைத்தானே ஜீவன் சொல்றேன். முக்தன் சொன்னா ஞானம் வந்தவன், இந்த ரெண்டும் ஒரு இடத்துல சேராதே. அஞ்ஞானம் வராதவன் அஞ்ஞானம் வந்தவன் எப்படி ஒருவனாக இருக்க முடியும் எனக்கூடியதான மனசுல எண்ணத்தை வைத்துக் கொண்டு அப்புறம் பேசுறேன். ஆனா ஜீவன்கிற சப்தமானது சம்ஸ்கிருதத்துல ஜீவ பிராண தாரணைங்கிற தாத்துல இருந்து வந்து பிராணனை தரிக்கிறவனுக்கு ஜீவன் பேரு. யாரு பிராணனை புடிச்சுட்டு இருக்கானோ அவனுக்கு ஜீவன் பேரு. அனேன ஜீவேனாத்மனானு பிரவிஷ நாமரூபே வியாகரவாணி. சாந்தோக்கியத்தில் என்ன சொல்லிருக்க, இந்த ஜீவனக்கூடியதான பெயருடன் பிராணனை புடித்துக் கொண்ட நான் இந்த சரீரத்துக்குள் இருந்து நாம ரூபங்களை வியாக்கரணம் பண்ணு. ஆகையால் ஜீவன் சொன்னா ஹோல்டிங் தி பிராணா, அவ்வளவுதான் அர்த்தம். அஜ்ஞானின்னு அர்த்தம் சொல்லல, சொல்ற முக்த அதான் ஜீவன் சொன்னா பிராணனை வைத்துக் கொண்டவன், அவ்வளவுதான் அர்த்தம். அவன் ஞானியா அஜ்ஞானியான்னு ஜீவ பதத்துல வரல. அந்த ஜீவன்கிற சொல்லுல பிராணதாரண கர்த்தான் இருக்கே தவிர அஜானியா ஜானியான்னு இருக்கு. ஆக ஜீவன் ஞானியாவும் இருக்கலாம் அஜானியாவும் இருக்கலாம். ஞானம் வந்த பிறகு இன்னும் பிராணன் பிராரப்த கர்மாவன இருந்தானே ஆனால் அவனுக்கு ஜீவன் முக்தன், பிராணன் தரித்துக் கொண்டே இருக்கான், ஆனா முக்தனா இருக்கான். யாரு, வசிஷ்ட வாமதேவ சங்கர இப்படிப்பட்டதான ஞானிகள், நாராயணம் பத்மபோகம் வசிஷ்டம் சக்திங்க தத்துவம் இவாள் உயிரோடே இருக்க ஞானிகளாகவும் இருக்க. அப்படி சரீரத்து அஜானியா இருக்கிற பர்யந்தம் அவருக்கு முக்தியே இல்லை. ஆகையால் ஜீவன் முக்தன்கிற ஒரு கான்செப்ட் ஆனது இருக்கு. ஆனா சில பேர் என்ன சொல்றா, அவனை ஜீவன் சொல்லவே முடியாது. ஏன்னா அவன் பிரம்மத்திலன்னா இருக்கான், சர்வதா சர்வ காலமும் உயிர் இருந்தாலும் அவன் பிரம்ம தியானத்திலேயே இருக்கான். அதனால அவனை போய் ஜீவன் சொல்றது நியாயமா அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் அவன் மேல அதிக கௌரவத்தை வச்சு அவர் முக்தன் சொல்லிட்டு இருக்கார். அவர் ஜீவன் முக்தி விவேகம் ஒரு கிரந்தத்தில் இந்த ஜீவன் முக்தால் எப்படி இருக்கலாம், எந்த விதமாக இருக்கலாம், எத்தனை விதமாக இருக்கலாம். ஆசையோடு இருந்த ஜீவன் முக்தால் யாஜ்ஞவல்க்யாதிகள், அதே போல ஆசையை விட்டு ஒண்ணுமே ஒன்னையே நினைக்காம இருந்தவாள் வாமதேவாதிகள், சனத்சுஜாதாதிகள் அப்படி இருந்தவர். கோபம் வந்து ஜீவன் முக்தளா இருக்கிறவா தூர்வாசாதிகள், கோபத்தை ஜெயிச்சு ஜீவன் முக்தளா இருந்தவா மகான்கள் ரொம்ப பேர். அப்படி ஜீவன் முக்தாலேயே நிறை விவகாரங்கள் இருக்கலாம்னு அந்த கிரந்தம் தேடி நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் கவலைப்பட்டுட்டே இருந்த ஜீவன் முக்தன் ராமன், எல்லாத்தையும் சிரிப்பாகவே வச்சுட்டு கொண்டிருந்த ஜீவன் முக்தன் கிருஷ்ணோ போகி, போகமா இருந்தார், அவனும் ஜீவன் முக்தர் தான். ஆகையால் அவாளுடைய சரித்திரம் ஜீவன் முக்தத்திலையும் வாசிஸ்தத்திலையும் பார்க்கணும், அந்த ஸ்வரூபம். இப்ப என்ன சொல்றேன், ஞானியா இருக்கட்டும் அஜானியா இருக்கட்டும் சரீரம் கீழே ஒரே மாதிரி தானே, அந்த மெத்தட் எப்படி? ஆர்டினரி பர்சனா இருக்கட்டும் ஞானியா இருக்கட்டும் பிராணம் போறது எப்படி சார் அப்படிங்கறத இப்ப யோஜனப்பட போறோம். வான் மனசு தர்சனா சப்தார்த்த அத அபராசு வித்யாசு பல பிராப்தையே தேவயானம் பந்தானம் அவதார இஷ்யன்னு பிரதமம் தாவது யதாசாஸ்திரம் புத்ராந்தி கிரமம் அன்வாச்சட்டே. இது மேல சொல்ல வேண்டியது ஒண்ணு இருக்க என்னன்னு, இத வேதாந்தங்கள்லாம் வாசிக்கிறப்ப ஞானம் வருதுன்னு சொல்ல, சுத்த பிரம்ம ஞானம் நிர்குண பிரம்ம ஞானம் வருமையானால் அவளுக்கு சத்யோகம், அவளுக்கு எப்ப ஞானம் வந்ததுமே அவனுக்கு முக்தி. ஆனா இந்த உபாசனம் எல்லாம் பண்ற பார்த்தல, எத்தனை உபாசனைகள் சொல்லியிருக்கு சாந்தோக்கியத்தில், சகுண உபாசனங்கள், சத்யகாமஹா சர்வகாமஹா சர்வகந்தா சர்வரசோஹய அப்படின்னு எத்தனை கர்மாக்கள் எத்தனை உபாசனங்கள் சொல்லியிருக்கு. உஜ்ஜீதோபாசனத்திலிருந்து ஆரம்பிச்சு பல உபாசனங்கள் சொல்லியிருக்கு, தஹர வித்யை சொல்லியிருக்கு, சாண்டிலி வித்யை சொல்லியிருக்கு, உபகோசர வித்யை சொல்லியிருக்கு, இப்படி நிறைய வித்யைகள் சொல்லியிருக்கோ இல்லையா. அவைகள் தான் பண்றவனுக்கு அந்த உபாசனைகள் பண்றவா அவளுக்கு சாட்சா்காரம் வந்தானே இங்கே முக்தி இல்லையே. அவன் அந்தந்த லோகத்துக்கு போய் அங்கே சுகங்களை அனுபவிச்சு அங்கே மறுபடியும் வேதாந்தத்தை கேட்டு அப்படி, ஆனா மறுபிறவி கிடையாது. அது ரைட்டு, உபாசனாக்குன்னு பிறவி இல்லை, ஆனால் அவன் இங்கேயே முக்தி அடையல, அந்தந்த லோகத்துக்கு போய் அந்த தேவதா சாகித்யத்தை அடைஞ்சு அதுக்கு பிறகு முக்தின்னு சொன்னோம். அவ எப்படி போறான்னு சொல்லணும். இந்தூர்ல இருந்து அந்த ஊர் போறான்னா நடுவில் எந்தெந்த ஜங்ஷன் எங்கெங்க பிரியிறா, எல்லாரும் ஒரே இடத்துக்கு போறாளா வெவ்வேறு இடத்துல போறாளா அப்படின்னு அந்த மார்க்கம் சொல்லணும். உத்தராயண மார்க்கம் தட்சிணாயன மார்க்கம் இல்ல நேரம் நரகத்துல போய் தள்ளி விடுறானா, இப்படி எல்லாம் கதைகள்ல விவகாரம் என்ன. நம்ம என்ன சொல்ல போறோம், அபராச வித்யாசு அபர வித்யைகளில் பலப்பிராப்தையே பலத்தை அடைவதற்காக தேவயானம் பந்தானம் அவதாரைத்யன் தேவயான மார்க்கத்தை தேவயானி கும்பிடன் சுப்பிரமணிய சுவாமி ஆத்துக்க அங்கே வர தேவயானம் பந்தானம் சம்ஸ்கிருதத்தில் பத்திரமா வசிக்கணும். தேவயானம் பந்தானம் என்ன அர்த்தம், தேவயான மார்க்கத்தை தேவயான மார்க்கம் தான் உத்தராயண மார்க்கம் சொல்ல போறேன். அதனால தேவயானம் பந்தானம் அவதாரைத்யன்னு பிரதமம் தாவது அதற்கு முன்னால யதாசாஸ்திரம் உத்காந்தி கிரமம் அன்வாசிஷ்டே, யதாசாஸ்திரம் சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்கோம் அது மாதிரி உத்கிராந்தி கிரமம் ஹவு ஹி மூவ்ஸ் அது அதை அன்வாசிஷ்டே அதை சொல்லுகிறார். சோ இந்த சரீரத்தை விட்டு கிளம்பணும், கிளம்பணும் போகணும் ரெண்டு முதல்ல கிளம்பணும் அதுவே ரொம்ப கஷ்டம். கலம்புன்னு சொன்னாலே இதை எடுத்து வச்சுண்டு அதை எடுத்து வச்சுண்டு எல்லாத்தையும் மறந்து அங்க போனவரு பேச்சு மறந்து செய்கிறோம், அந்த ஊருக்கு போனவரு பிரஷ் மறந்து செய்கிறோம், எவ்வளவு பிராரப்தம். சோ விவகாரம் என்னன்னா எங்கேயாவது போனோம்னா முதல்ல பேக்கிங், எது வேணும் எது வேண்டாம், எது எது வேணுமோ எது வேண்டாமோ அதை எடுத்துட்டா அன்னஸ்தர் லகே, எது வேணுமோ அதை விட்டுட்டா ப்ராப்ளம் என்ன பண்ண போறது. சோ விவகாரம் என்ன, முதல்ல பேக்கிங் கிளம்புறது, கிளம்பி ட்ரெயின்ல போய் உட்கார்ந்த பிறகு ரெஸ்ட் எடுத்துட்டே இருக்கு, இன்னும் ஸ்டேஷன் வரலையே ஸ்டேஷன் வரல ஒவ்வொரு ஸ்டேஷன் எட்டி எட்டி பார்த்துட்டு அது கதி. சோ உத்கிராந்தி வேற கதி வேற. இப்ப நாம எதை சொல்ல போறோம் இந்த பாதத்துல, உத்கிராந்தியை சொல்ல போறோம், கதி அடுத்த விவகாரம் உத்கிராந்தி கிரமம் அன்வாக்கட்டே உத்கிராந்தி சரீரத்திலிருந்து கலம்புவது எப்படி அதை சொல்ற சமானாகி வித்வத விதுஷோகோ உத்கிராந்திக்கு பட்சதி. ஞானியா இருக்கட்டும் அஞ்ஞானியா இருக்கட்டும், உபாசகனா இருக்கட்டும் ஆர்டினரி பர்சனா இருக்கட்டும், அந்த சுத்த ஞானி இருக்கான்னு பார்த்தீங்களா, இதுக்கு முன்னால் ஜீவன் முக்தன் சொன்ன அவன் கிளம்புறதே இல்லை போறதே இல்லை. அத்தை வசமந்தே குடம் குடைஞ்சா அந்த குடத்துக்குள்ள இருக்கக்கூடியதான இடவெளியும் வெளியில் இருக்கிற இடவெளியும் எப்படி ஒன்னா போயிடுறதோ அதே விதமாக ஜானியா இருக்கிறவங்க இதே கணத்துல இந்த சரீரத்தில் இங்கேயே இங்கே இருக்க அவன் இங்கும் போகலை. போகிறவன் யாரு, உபாசகன். போகிறவன் யாரு, அஜ்ஞானி. அவ ரெண்டு பேருக்கு சமானாக இங்கிட்டோஹோ உபாசகனுக்கும் சாதாரணமாக உலகத்தில் இருக்கிறவனுக்கு எல்லோருக்கும் உத்கிராந்தி, உத்கிராந்தி மூமெண்ட் கிளம்புறது ஒரே விதம் சமானா ஒரே மாதிரி தான் என்று வட்சதி சொல்றார். அது எப்படி சார், எங்கே சொல்லியிருக்க உபனிஷத்தில், அது சமுத்திரம் மாதிரி தான் இருக்கு ஒவ்வொரு உபனிஷத்தும், ஒன்னு வாசிக்கிறப்ப இன்னொன்னு மறந்து போறது, இன்னொன்னு வாசிக்கிறப்ப பழைய உபனிஷத்துல டவுட் வருது, எங்க சொல்லியிருக்க சொல்லுங்க. அஸ்தி பிராயண விஷயா ஸ்ருதி, இந்த பிராயணம்னா டெத் ஞாபகம் வச்சுக்கணும், பிரயாணம்னா மூமெண்ட் இங்க இருந்து வேற ஊருக்கு, பிராயணம்னா ரிட்டர்ன்லெஸ் ஜெர்னி திருப்பி வரக்கூடாது. அதனால சம்ஸ்கிருதத்தில் எழுதுறப்ப பிரயாணம்னு எழுதுற பிராயணம்னு எழுதிட்டேன்னா அப்புறம் உங்க இஷ்டம். கல்யாண பத்திரிக்கையில உபயமே இருக்கு, இது உபான உபசர்க்கம் தனியே எழுதான் பம்பா போயிடும். உபயமேன்னா கல்யாணம் பண்ணிட்டேன்னு அர்த்தம், உபயமேனு உபா தனியா எழுதுனா யம சமீபத்துக்கு போனால் விவகாரம் என்னன்னா பத்திரமா எங்க நிறுத்தணும் எங்க நிறுத்தப்படாது பத்திரமா எழுத. அதனால அஸ்திதாவ பிராயண விஷயா ஸ்ருதி, மரண விஷயமான ஸ்ருதி சொல்றது. அத்தியதோமிய புருடஸ்ய பிரயதோ வான் மனசி சம்பத்யதே மனப்பிராணே பிராண தேஜதி தேஜ பரஸ்யாம் தேவதாயாம். இந்த உபநிடத்து வாக்கியத்தை மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டே இருப்போம். என்னாச்சு, அத்ய சௌமிய புருஷஸ்ய பிரயதஹ, இந்த மனுஷன் பிராணனை விடும் பொழுது அட் தி டைம் ஆஃப் டெத் முதல்ல என்னன்னா புலன்கள்லாம் வேலை செய்யறது நின்று விடும். கண்ணு பார்க்காது, காது கேட்காது, மூக்கு மாறாது, நாக்கு சுவைக்காது, தோல் தொடாது, எல்லாம் என்ன வாய் பேசாது, காது நடக்காது, இது வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டே இருந்தது. பஸ்ட் ஸ்டெப் என்ன, டெத்தில் பஸ்ட் ஸ்டெப் என்ன, புலன்கள் வேலை செய்யறது நிறுத்திடுது. ஆனா மனசு மட்டும் வேலை செய்யறது, மனசுல மட்டும் அப்பப்ப அப்படிங்கிறது, சரீரத்தில் புலன்கள்லாம் வேலை செய்யல. வான் மனசு சம்பத்தியதே வாக்கன உபலட்சணம், எல்லா புலன்களும் மனசில் போக்கப்படுகின்றன. இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் ஆனவரு மனப்பிராணே, உடம்புல சூடு இருக்கே தவிர மூச்சு காத்து உள்ளையும் வழியிலையும் போயிட்டு இருக்கே தவிர கோமா ஸ்டேஜுக்கு வந்துட்டான், ஒண்ணும் தெரியல. மனப்பிராணே, அந்த பிராணனும் மூச்சு போறது வர்றதுக்குன்னா தெரிஞ்சுட்டு இருந்தது கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் அதுவும் தெரியல. பிராண தேஜதி, இன்னும் உடம்பு தொட்டா உஷ்ணம் இருக்க சார் இருக்க ஐயர்வாட் இருக்க தொட்டா உடம்பு இருக்க உஷ்ணம் இருக்கு. தேஜ பரத்யாம் தேவதாயாம், அந்த தேஜஸும் பஞ்சபூதங்களோட கலம்பித்து சேர்ந்து பரதேவத்தையோட ஒன்னா போயிருந்து, அப்ப என்ன இது மேல ஒண்ணும் கிடையாது. இதுதான் இந்த ஒரு ஸ்ருதியை வச்சுட்டு கொஞ்ச நாள் ஓட்டோம். இது கிமிஹ வாசைவ விருத்தி மத்தியா மனசு சம்பத்தி உத வாக்ருத்தேரதி விஷயா, இங்க சார் பிராணம் போறப்ப கூட சந்தேகம் மக்கள் மீதி சந்தேகம் சந்தேகங்கள், பிராணம் போறதுன்னு அது எப்படி போறதுன்னு என்ன சந்தேகம் அப்படின்னு சந்தேகம் தான் சொல்லணும். வாக்கு மனசில் ஒடுங்குகிறது என்று சொன்ன இந்த வாக்கே இல்லாமல் மனசுக்கு போயிடுமோ, பிராணம் வரும்போது இந்த வாயே இல்லாமல் போயிடுமா, இந்த வாக்கில வேலை செய்யும் தீரமை மட்டும் மனசுல போகுமா? வேதம் என்ன சொல்லிருக்க, வாக்கு மனசில் ஒடுங்குகிறது, சோ புலன்கள் மனதில் ஒடுங்குகிறது என்கிறீரா, அல்லது புலன்களுடைய செயல் மட்டும் இது மேல செயல்படாது என்கிறீடா? கிமீக வாசையேவ விருத்தி மத்தியா, தன்னுடைய செயல்களுடன் வாக்கே மனசு சம்பத்தி மனசுக்குள்ள சேருகிறதா அங்கிறீரா? உச்சதே உதா இல்லைன்னா வாக்குருத்தி, வாக்கினுடைய வேலை மட்டும் செயல் மட்டும் மனசில் சேருகிறது என்கிறீராங்கிறது டவுட். பொறுபட்சம் என்ன சொல்றார், சத்ர வாகேவதாவன் மனசு சம்பத்தியதே, சார் வாக்கு உள்ள போறதுன்னு சொல்லியிருக்க, அவ்வளவுதான் வாக்கு, கண்ண காது மூக்கு நாக்கு எல்லாம் உள்ள போயிடும். வேதம் அப்படிதான் சொல்லிருக்கு, சொன்னபடிக்காலும் போட்ட சத்ர வாகேவதாவத் மனசு சம்பத்தியதே பிராப்தம் கதாகி, அப்படி சொன்னாதான் ஸ்ருதியே அனுகிரகிதா பவதி, ஸ்ருதி ஒத்துண்டா போலையும் கரெக்டா போலயே இருக்கும். இதரதா லட்சணாத்தியா, இது என்ன ஸ்ருதி வாக்கியத்துக்கு வேற அர்த்தம் சொன்ன மாதிரி ஆயிடும். வாக்குன்னு சொன்னா வாக்கனுடைய செயல், பேசுது பேசுவது, இது மேல அந்த சந்தர்ப்பத்தில் முதல்ல பேசிட்டே இருந்தவன் இனிமேல பேச மாட்டான் அப்படின்னு லட்சணம்னா சொல்லணும். நீங்க ஸ்ருதி லட்சணே விஷயத்தா ஸ்ருத்தியா அர்த்தம் சொல்றதா, லட்சணையா வேறொரு அர்த்தம் சொல்றதா என்கிறால் ஸ்ருதியின் நியாயா, ஸ்ருதி சொல்வதா நியாயம், லட்சணாதோ அந்நியாயா தஸ்மா ஆகியால் வாசையே வயம் மனசில் பிரளய, மனசுக்குள்ள வாக்கு எனக்கூடியதான புலன்கள் எல்லாம் மனசுல உண்டாயிருக்கும் உண்டாயிருது. தனியாக வாக் செயல்கள் மட்டும் இல்லை அப்படிங்கிற பூர்வபட்சி இல்லப்பா, கண்ணு காது மூக்கு நாக்கு கையை காலு இவைகள்லாம் அவாவா இடத்துலயே அப்படியே இருக்கு, அது ஒண்ணும் ஆகாது. அப்படிதானே மரணானந்தரம் பார்க்கிறோம். ஆனா என்ன ஆச்சுன்னா அதனுடைய திறமைகள் மனசினால இழுக்கப்பட்டது. எப்படி தூங்கும் பொழுது கண்ணுல பார்க்கும் திறமை மனசுக்குள்ள சேர்ந்ததோ, காதல கேட்கும் திறமை மனசுக்குள்ள சேர்ந்ததோ, கண்ணு காது எல்லாம் அவாய்வுகள் இடத்திலேயே அப்படியே இருக்கோ, அதே போலயே அட் தி டைம் ஆஃப் டெத் ஆல்சோ என்ன ஆறது, அந்தந்த புலன்கள் மனசுல இழுக்கப்படுகிறது, அந்த புலன்கள் மட்டும் அங்கே இருக்கு அப்படின்னு தீர்மானம் பண்ண போறேன். மேல் கிளாஸ் மேல் பாகம் நாளைக்கு காலம் போகும்.